ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய் மினிநயே பிரவேஷாயார்த்த சங்கிரகம். விதிச்சதுர்விதா தத்வரம் சோமபதே மத்வர்த்த லக்ஷணா லக்ஷணியா விஷ்ட விதானம் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். நேத்து மத்வர்த்த லக்ஷணா பண்றதுக்கு மது அப்படிங்கிற ஒரு பிரத்தியம் அது. மது அப்படிங்கறது வந்து அங்க சமஸ்கிருதத்துல ஒரு பிரத்தியம். மது பிரத்தியத்தை வச்சு ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு வகையான தோஷம் ஏற்கனவே சொன்னேன். சாய்ஸ்ல விரிஹி பிரி அஜேத இல்லாட்டி எவை வா அஜேத அப்படிங்கும் போது, விரிஹி பிரி அஜேத அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆறுது, எவை எவத்தை விடுறதுனால பிரமாணத்தன்மை இழக்கிறது. எவம் எவத்தை வச்சு பண்ணும்போது விரிஹி விடுறதுனால பிரமாணத்தன்மை விரிஹி கிடைக்குது. இப்போ இங்க வந்து வாக்கிய தோஷம்னு சொல்லுவான், இந்த தோஷத்தை வாக்கிய தோஷம்னு சொல்லுவான். இதோட பெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொரு தோஷம் இருக்கு, பத தோஷம்னு சொல்லிட்டு. எத்தியப்பி ரெண்டும் தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, ரெண்டும் பத தோஷமும் வாக்கிய தோஷமும் தோஷம் தான். இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பத தோஷம் கம்மியான தோஷம், வாக்கிய தோஷம் கொஞ்சம் அதிகமான தோஷம். அதனால ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து இங்க என்ன பண்றோமோ, பரதோஷத்தை ஒத்துண்டு வாக்கிய தோஷத்தை விட்டுடுறோம். சரி, விதி சதுர்விதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விதிக்கு, விதி விசாரத்துக்கு போறாங்க. விதினா என்ன, தலையெழுத்து அப்படின்னு. அந்த தலையெழுத்து இல்லை இங்க விதி. விதி அப்படின்னு சொல்லி சொல்றது வேதத்தோடைய பாகத்தை சொன்னோம். விதி மந்திரம் நாமதேயம் மந்திரம் விதி சொன்னோம். அந்த அதுல அந்த விதி வந்து நாலு வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விதி என்னது, உற்பத்தி விதி, விநியோக விதி, அதிகார விதி, பிரயோக விதி. செய்தி இல்ல உற்பத்தி விதி, விநியோக விதி, அதிகார விதி, இந்த மூணு விதியும் நம்ம வந்து அங்க பேசும்போது பார்த்தோம். சரி, உற்பத்தி விதி, விநியோக விதி, அதிகார விதி, பிரயோக விதி, இதுதான் கிரமம். எப்படி பிரமாணமோ பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் உபஜீவிய உபஜபக்க பாவம் இருக்கு. அதாவது ஒன்னுத்த சார்ந்துண்டு இன்னொன்னானது இருக்கிற நிலை இருக்கு. எல்லாமே எல்லா பிரமாணமும் பிரத்யக்ஷத்தை எப்படி சார்ந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி இங்க எல்லா விதியும் உற்பத்தி விதிய சார்ந்ததா இருக்கு. உற்பத்தி விதின்னு ஒண்ணு இருந்தா தான், உற்பத்தி விதிய ஒண்ணு நிச்சயம் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்தது வந்து விநியோக விதி. உற்பத்தி விதியினால எந்த வாக்கியமானது தீர்மானம் பண்ணப்பட்டதோ, அக்னிஹோத்திரம் ஜிஹோதி அப்படின்னு சொல்லி இருக்கு, ஸ்வர்க்கம் பாவியத் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அக்னிஹோத்திரத்தினால ஸ்வர்க்க காமோ எஜேத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற கர்மமானது உற்பத்தி விதியா வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு அடுத்த அடுத்த நிலையில விநியோக விதி வரணும். எப்படி அக்னிஹோத்திரத்தை செய்யணும் அப்படிங்கிறது, அக்னிஹோத்திரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விநியோக விதி வர்றது. விநியோகி வந்தவன்னா இந்த அக்னிஹோத்திரத்தை செய்யறதுக்கு தகுதி உள்ளவன் யாரு, என்ன அதிகாரித்துவம், இந்த மாதிரி விஷயத்த விசாரம் பண்றது அதிகார விதி. அதுக்கப்புறம் எப்படி பிரயோகம் பண்ணணும், இத என்ன கர்மம்னு தெரிஞ்சிடுச்சு விநியோக விதினால, அதிகாரி நான்னு தெரிஞ்சாச்சு, இப்ப எப்படி இந்த கர்மத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த விதி வந்து பிரயோக விதியா வர்றது. இந்த நாலு விதி, நாலு விதியும் ஒன்னொன்னுத்தையும் தனியா பார்ப்போம். இப்ப சும்மா அப்படியே ஜென்ரலா சொல்லிட்டேன் அப்படிங்கறதுனால முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்ல, ஒரு ஒரு தலைப்பையும் தனியா பார்ப்போம். உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, உற்பத்தி விதி தத்த கர்ம ஸ்வரூப மாத்திர போதகோ நிரு விதி உற்பத்தி விதி யசா அக்னிஹோத்திரம் ஜோதி அத்தச்ச விதௌ கர்மண கர்ணத்வேன அன்வய அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவய விதி. உற்பத்தி விதினா இதான் கர்ம தத்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா விதினா சதுர்விதினா மத்திய அப்படின்னு அர்த்தம். நாலு விதிக்கும் நடுவுல உற்பத்தி விதியை பார்க்கலாம். என்ன, கர்ம ஸ்வரூப மாத்திர போதகோ விதி உற்பத்தி விதி. கர்ம ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறதான எந்த வாக்கியம் இருக்கோ அந்த விதிக்கு பேரு உற்பத்தி விதி. அக்னிஹோத்திரம் ஜுகோதி அப்படின்னு சொல்லிட்டு, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கறத கர்ம சுரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடி விசாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சரி, அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தது. அத்தச்ச விதௌ கர்மணஹ கரணத்வேன அன்வய, இங்க விதியானது கர்மமானது கரணத்வேன அன்வய, ஒரு கருவியாக இங்க வந்து கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருத்தியா மூணாம் வேட்சுமி, மூணாம் வேட்சுமி கரணம், அந்த கருவியா வந்து நமக்கு பிரயோகமாறுது. அதனாலதான் என்ன ஆறுது, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரதமாந்த சப்தத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அக்னிஹோத்திரம் பிரதமாந்தத்தை வச்சுக்கோம் இல்ல, அக்னிஹோத்திரம் தித்தியாந்தம். இப்போ கர்மம்ங்கிறதுனால அக்னிஹோத்திரம்ங்கிறது கர்மம், அதனால தித்தியாந்தம் இங்க அக்னிஹோத்திரம் கர்மனா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அக்னிஹோத்திரம் கரணத்வேன அன்பையான்னு சொல்லி சொல்றான். அக்னிஹோத்ர அக்னிஹோத்ரம் அக்னிஹோத்ரேண. மூணாம் வெற்றி என்னது? அக்னிஹோத்ரேண அப்படின்னு. அப்படி என்ன அர்த்தம்? அக்னிஹோத்ரம், அக்னிஹோத்ரம் என்னது? அக்னிஹோத்ரம்ங்கிறது ஒரு ஹோமம். அதனால என்ன சொல்றது? கரணத்தேன அன்பை அப்படிங்கிறதுனால அக்னிஹோத்ரம் அப்படிங்கிற இந்த கர்மமானது கரணத்மேன அன்பேனா ஹோமேன அக்னிஹோத்திரம் என்கிற ஹோமத்தினால், ஹோமத்தின் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஷ்டம் பாவியே, இதுதான் வாக்கியார்த்த போதம். சப்த போதம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவியே. ஏன் ஹோமேன அப்படின்னு எடுத்தா திருத்தியாந்தம் கரணத்வேன அன்பய அப்படின்னு சொல்லி சொன்னதுனால. சரி, நான் உற்பத்தி விதவு இஷ்டபோதக பதசிய அபாவாத் அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவியதி கதம் வாக்கியார்த்த சாதி சேத்னா விதேகே விதேரேவ இஷ்ட ஆக்ஷேபகத்வாத் அன்யதா தஸ்ய புருஷார்த்த பூதே கர்மணி புருஷ பிரவர்த்தக அனுபவத்தி சாத். இங்க ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, உற்பத்தி விதோ இந்த உற்பத்தி விதியில அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்றதுல இஷ்டத்தை என்னத்தை நீங்க அக்னிஹோத்திரத்தினால் பண்ணணும்? இஷ்டம் பாவையே சொர்க்கம் பாவையே அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற வாக்கியமானது இல்ல. அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் சொர்க்க காமகிறது வாக்கியமா இருக்கணும். ஆனா அப்படி இல்ல, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்படிங்கறதுனால அக்னிஹோத்திரேன ஹோமேன இஷ்டம் பாவையே அப்படின்னு அர்த்தம் நீங்க இங்க எடுத்தீங்க. ஏன்னா அங்க என்ன சொல்லிருக்கு? கரணத்வேன அன்பயன்னு சொல்லிட்டு அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவையே. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ கொடுத்தா? இஷ்டம் பாவையேன்னு எப்படி கொண்டு வந்தீங்க நீங்க? அக்னிஹோத்திர ஹோமத்தினால நான் என்னோட இஷ்டத்தை நான் விரும்பின பலனை அடைய முடியும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அங்க சொல்றது சேதுன்னா நீ அப்படி கேட்கக்கூடாது. விதேரவ இஷ்ட ஆட்சேபகத்வா, விதியிலேயே ஒரு ஒரு ஆகாங்ஷா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விதி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். விதியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த விதி யாருக்காக அப்படின்ட்டு. அந்த எதிர்பார்ப்ப விதியே பூர்ணம் பண்றது. அந்யதா சசிய புருஷார்த்த பூதே கர்மணி புருஷ பிரவர்த்த அனுபவத்தி யார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயத்த அந்த விதியானது தீர்மானம் பண்ணல அப்படிங்கிற நிலையில இந்த விதி யாருக்கு விதிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியானது உண்டாருது. விதி யாருக்கு விதிக்கப்படுறது? புருஷனுக்கு இல்ல. யாருக்கு? தேவ தெய்வத்தா. அப்ப அங்கேயும் யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி வந்துருக்கு. ரூபாசவனே அக்னிஹோத்திரம் ஜோதி இது கதம் உற்பத்தி விதி. அக்னிஹோத்திர சப்தஸ்ய து தத் பிரக்ஷ்யா ந்யாயேன நாமதேயத்வாதிதி சேத் ந ரூபாசவனே ரூபாசவனே அபி அஸ்ய உற்பத்தி விதித்வாத் அன்யதா ரூபஸ்ரவணாத் தத்னா ஜோதித்ய இத்தி அயம் ஏவ உற்பத்தி விதி ஸ்யாத் தாச அக்னிஹோத்திரம் ஜோதி இதி வாக்கியம் அனர்த்தகம் ஸ்யாத். யாகஸ்ய த்வே ரூபே திரவ்யம் தேவதா ச. இது வேத இவங்களுடைய மீமாம்சகர்களோட ஒரு நியாயம் நிலை. என்ன யாகத்துக்கு ரெண்டு வகையான ரூபம், ஒன்னு திரவியம் இன்னொன்னு தேவதை. திரவியம் அப்படிங்கிறது திரவியம், நெய் பால் தயிர் ஆனிஷா இதெல்லாம் திரவியம். சரி, பசு கூட வந்துருக்கு, பசு குதிரை இதெல்லாம் கூட திரவியமா வந்துடும். அப்போ திரவியம். அடுத்தது தேவதை. எந்த தேவதைக்கு நீங்க என்ன மாதிரியான படைக்கிறீங்க, உணவு படைக்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ திரவியம் ஒண்ணு, தேவதை ஒண்ணு. இப்போ இங்க ஒரு விசாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யாகத்துல கர்மத்துல வந்து பசுமாடு முதலியதெல்லாம் செய்யணுமா கூடாதா அப்படின்னு. பசுமாட என வாக்கியம் வர்றது என்ன பின்னாடி வரும்? அசபக்ஷே அக்ரே ஹிரதே அசபக்ஷா அப்படின்லாம் வரும். ஹிரதயத்துல அப்புறம் பக்ஷஸ்தலத்தை அப்புறம் முக்கியமான பாகத்தெல்லாம் எடுத்து அதை வந்து யாகத்துல உபயம் பண்ணக்கூடியதான வாக்கியமானது இருக்கு. பின்னாடி காலத்துல இந்த கலியுகத்துல இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு மத்வாச்சாரியர்கள் முதலியவர் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரு கோதுமை பிண்டத்தை வச்சு கோதுமைய பிண்டத்தை கட் பண்ணி அதை உபயம் பண்ண சொன்னாங்க யாகத்துக்கு. ஏன்னா இது வந்து பின்னாடி காலத்துல மோசமான நிலைகளை தான் கொண்டு வரும் அப்படிங்கறதுனால. அப்போ யாகத்துல இந்த மாதிரி பசு குதிரை ஆடு அப்புறம் உங்களுக்கு புறா இதெல்லாம் வந்து பிரயோகம் பண்றதுக்கு விதி சாஸ்திரம் இருந்திருக்கு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அது சரிப்பட்டு வராது அப்படிங்கறதுனால அதெல்லாம் டிராப் பண்ணிட்டாங்க. சரி, யாகத்திய வேறுவே திரவியம் தேவதா, அது பண்ணலாமா கூடாதா அப்படின்னா பெரியவங்க பெரியவங்க அப்படின்னு நம்ம ஏத்துருக்கோம். அவங்க நிச்சயம் பண்ணது மகாபுருஷர்கள், அவங்க நிச்சயம் பண்ணது, அவங்க நிச்சயம் பண்ணது அப்படிங்கறதுனால அதுல வந்து தப்பு இருக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது. அதனாலதான் ஆப்த வாக்கிய பிரமாணம்னு சொல்லி எடுத்துருக்கோம். ரூபாசிரமணே அக்னிஹோத்திரம் ஜோதி கதம் உற்பத்தி விதி
திரவியம் தேவதாச்சா ரெண்டு வகையான ரூபம்னு சொல்லியாச்சு. ஒண்ணு திரவியம் சொல்லணும், ஒண்ணு தேவதை சொல்லணும். ஆனா இங்க அக்னிஹோத்திரம் ஜோதியில அந்த மாதிரி ரூபமானது அஸ்ரவணே கேட்கப்படல, சொல்லல, சொல்லப்படாததுனால அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கிற உற்பத்தி விதியா நீங்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர சப்தத்திய தூ தத் பிரக்ஷியா நியாயேன நாமதேயத்வாதிச்சே தத் பிரக்ஷியா அப்படின்ற நியாயத்தை வச்சுண்டு, தத் பிரக்ஷியா தத் அப்படின்னா அது பிரக்யா பிரகிருஷ்டியா ஷியா கதனே பாத்து பிரகிருஷ்ட கதனே பிரகிருஷ்டமாக கூறுவதில் நன்றாக கூறுவதில் அதனை நன்றாக கூறுவதில் அப்படின்னு ஒரு நியாயத்தை வச்சுண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்னியே அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்னியே ஹோத்திரம் அத்த இது அக்னிஹோத்திர சப்தீன அக்னி தேவதாத்மகசிய கர்ம ரூபசிய ஸ்ரவணாத் கதம் ரூபாஸ்ரவணம் இத்தியாசிங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கறதுல உற்பத்தி விதித்துவம் திரவிய தேவதாவானது இல்ல அப்படின்னு நீ நினைச்சுட்ட அப்படின்னா, அப்படி இல்லப்பா, அக்னியே ஹோத்திரம் அத்த இது வந்து சித்தாந்தி இல்ல, பூர்வபக்ஷத்தை விட ஒரு சித்தாந்த் ஒரு ஏக தேசியம். அக்னியே ஹோத்திரம் அத்த அப்படிங்கறதுல அக்னி அப்படிங்கறது சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால அக்னியே அக்னியே ஹோத்திரம் அத்த இந்த ஹோத்திரம் இந்த ஹோமமானது எதுக்கு அக்னி தேவதைக்கு அப்படின்னு சொன்னதுனால நீ சொல்லக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல அக்னிஹோத்திர சப்தத்திய தத்பிரக்ஷியாச்ச அந்நாஸ்திரம் இது தத்பிரக்ஷியா நாயேன நியாயன நாமதேயத்வத்திய பக்ஷ்யமானத்வாத் ந கஸ்யாபி கர்ம ரூபஸ்ய ஸ்ரவணம் அத்ரேதி அர்த்தஹ தத்பிரக்ஷ்யம் ச அந்நாஸ்திரம் அப்படின்னு நியாயம் ஜெயமினி சூத்திரத்துல ஒரு நியாயம் பண்ணிருக்காங்க. எனது தத்பிரக்ஷ்யம் அப்படிப்பட்ட பிரகிருஷ்ட கத்தனம் அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற மாதிரியான பிரகிருஷ்ட கத்தனம் எங்கேயாவது இருந்ததுன்னா அது அந்நாஸ்திரம். அந்நாஸ்திரம்னா அது வந்து கர்ம இந்த மாதிரி திரவிய தேவதையை பத்தி சொல்லல, நாமதேயம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை, நாமதேயம்னா பேரு, அந்த விதி மந்திரம் நாமதேயம் அர்த்தவாதம் சொல்லிக்கலாம். நாமதேயம்ங்கிறது பேரு, கர்மத்துக்கான பேரு. அதனால நாமதேயத்துவசிய பக்ஷிமானத்துவ பின்னாடி சொல்ல போறோம் நாமதேயத்தை விசாரம் பண்ணுவோம். கஸ்யாபி கர்ம ரூபசிய ஸ்ரவணம் அத்த ந கஸ்யாபி வேற எந்த கர்மத்தை பத்தியும் அது வந்து அக்னியே ஹோத்திரம் அத்திரங்கிறது அக்னி தேவதைக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கூடாது. எத்யபி அத்த கர்மனோ ரூபம் ந ஸ்ரூயதே ததாபி விதி அந்யதா அனுபத்தியா தத் கல்பியதே தச்ச சாமானியதா கல்பமானம் திரவிய தேவதாத்மகம் கர்மனோ ரூபம் விசேஷாக்காங்கஷையா குண விதி மந்திர வர்ணாபியாம் விசேஷேன அவகம்யமானம் அத்த சம்பவதி. அப்படியே இந்த இடத்த கர்மத்தினுடைய ரூபமானது திரவியம் தேவதைன்னு ரெண்டுமே இங்க சொல்லப்படல அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஒரு விசேஷ ஆகாங்க விசேஷமான எதிர்பார்த்தை வச்சுண்டு ஒரு விதி வந்து இங்க வேற வழி இல்ல, வேற விதிக்கு இங்க இடம் இல்ல அப்படிங்கறதுனால இந்த விதியை வந்து அங்க நாம கற்பனை பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, மந்திர வர்ணம் குண மந்திர வர்ணாபியாம்ச்ச குணம் மந்திரம் இதெல்லாம் வச்சுண்டு இங்க நியாயமாறது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, கதச்ச அக்னிஹோத்திரம் ஜோதி இத்தியத்திர திரவிய தேவதாத்மகசிய கர்ம ரூபசிய ஸ்ரவண அபாவி அபி அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கறதுல திரவியமும் தேவதம் சம்பந்தப்பட்ட கர்ம ரூபமானது சொல்லல அப்படின்னாலும் கூட, ஹோம ரூப கர்ம ஸ்வரூப மாத்திர போதகத்துவ ரூபம் உற்பத்தி விதித்துவம் சம்பவதி ஆசையன பரிகரதி. ஹோம ரூபத்தை மாத்திரம் சொல்றதான வாக்கியம் இருக்கு, யாகத்திலேயே ரெண்டு ரூபமான திரவியம் தேவதையை பத்தி சொல்லல, ஆனா ஹோமத்தை சொல்றது. ஏற்கனவே சொன்ன யாகம் ஹோமம் ரெண்டுமே வேற வேற, யாகம் அந்த தேவதையை நினைச்சு அதை விட்டுடுறது, எந்த தேவதையை சம்பந்தப்படுத்தி அந்த திரவியத்தை நம்ம வந்து தியாகம் பண்றதுக்கு பேரு யாகம், எந்த தேவதையை சம்பந்தப்படுத்தி அந்த திரவியத்தை பிரக்ஷேபம் அக்னியில இடுறதுக்கு பேரு ஹோமம். அந்த ஹோமமானது இங்க சொல்லப்பட்டதுனால இத உற்பத்தி விதின்னு எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரூப அஸ்ரவணி அப்படி உற்பத்தி விதித்தும் அப்படின்னு அதனாலதான் அங்க சொல்லியா. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, அக்னிஹோத்திரம் ஜோதி இத்திய ரூப அஸ்ரவண ரூப அஸ்ரவண மாத்திரேன உற்பத்தி விதித்துவ அனங்கீகாரே தத்னா ஜோதி இத்தியஸ்யேவ உற்பத்தி விதித்துவம் சியாத் அத்ர கர்மஸ்வரூபத்தை ஸ்ரவணாத்யர்த்தஹ தத்னா ஜுஹோதின்னு நூறு வாக்கியம் இருக்கு. தயிர் மூலியமாக ஹோமம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஹூ அப்படிங்கிறது தாத்து ஜுஹோதி அப்படின்னு வருது, சரி தயிரை கொண்டு ஹோமம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது குணவிதின்னு ஏத்தாச்சு, தயிர் அப்படிங்கிற குணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. உற்பத்தி விதிக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற அந்த உற்பத்தி விதியில தயிரை கொண்டு ஹோமம் செய்யுங்கள் அப்படின்றது வந்ததா நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இங்க ரூபமானது சொல்லல அப்படிங்கறதுனால, திரவியம் தேவதை ரூபமானது சொல்லப்படல அப்படிங்கறதுனால இத உற்பத்தி விதியா நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த குணவிதியானது உற்பத்தி விதியாயிடும், குணவிதியானது உற்பத்தி விதியாடு. அதனாலதான் சொல்றாரு, தத்னா ஜோதி அக்னிஹோத்திர கர்மோத்பத்தி விதி வாக்கியசிய வாக்கிய வாக்கியாந்தர வாக்கியாந்தரஸ்ய அனர்த்தகம் அனிஷ்டாபாதாயதி அனிஷ்டமாபாதயதி. சரி இருந்துட்டு போதே, தத்னா ஜோதி உற்பத்தி விதியா ஏத்துக்கலாமே அப்படின்னா ஏத்துக்கலாம். எப்போ நம்ம வேதம் எழுதியிருந்தோம்னா நீ என்ன சொன்னாலும் செஞ்சுக்கலாம், ஆனா இங்க அப்படி இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தத்னா ஜோதி உற்பத்தி வாக்கியமா நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும், அது எங்கேயுமே வர முடியாது. அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறது ஒரு காமன் விதி, பொதுவான விதி. அந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறத ஆதாரம் பண்ணிதான் மத்த எல்லாமே. அக்னிஹோத்திரம் ஜோதி இது சோமேன அக்னிஹோத்திரம் ஜோதி. அதே மாதிரி ஒரு ஒரு தேவதைக்கும் என்னென்ன கர்மமானது வந்திருக்கோ, வாயவியம் சுவேதமாலவே பசுகாமனு சொல்லி சொல்லிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன பூத்தி காமகம் சொல்லிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன எல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன ஆயிடுறது, இந்த அக்னிஹோத்திரத்தை சார்ந்ததா இருக்கு. அக்னிஹோத்திரத்தை நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறத உற்பத்தி வாக்கியமா ஏத்துக்காம ரத்னா ஜோதி ஏத்துட்டீங்க அப்படின்னா, அக்னிஹோத்திரம் ஜோதிக்கு எங்கேயுமே பிரவருத்தி இல்லாம போயிடும். அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற வாக்கியத்துக்கு எங்கேயுமே பிரவருத்தி இல்லாம போயிடும். பிரவருத்தி இல்லாம போச்சுன்னா அந்த வாக்கியமானது அனர்த்தக வாக்கியமாயிடும், பொருளற்ற வாக்கியமாயிடும். பொருளற்ற வாக்கியம் ஒரு வாக்கியம், பொருளற்ற ஒரு வார்த்தையே ஒத்துக்க மாட்டோம். பொருளற்ற ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா வேதமே பொருளற்றதாயிடும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டதாயிடும். அதனால என்ன சொல்றாங்க, அப்படி ஏத்துக்க முடியாது. அக்னி ரூப குண விதித்துவேனாப்பி அத்திய உற்பத்தி விதி, உற்பத்தி ரீதி வாச்சியம், உபவத்தி ரீதி வாச்சியம், அக்னி ஜோதி இத்தி இத்தியாதி மந்திர வர்ணேன அக்னி ரூப குணசிய பிராப்தத்துவாத் கர்ம நாமதேயத்வஸ்ய வக்ஷ்யமானத்வாச்ச தஸ்மாத் அனர்த்தகம் இதி சாதுக்தம். அபி அக்னி ஜோதி ஜோதி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு கர்மமானது செய்யும் போது நச்ச அக்னி ரூப விதித்துவேனாப்பி அத்திய உபபத்தி வாச்சியம், அக்னி ரூப குண விதியா ஏற்றுக்க முடியாது. ஏன் இப்படி ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னி ஜோதி அப்படின்ற அந்த மந்திர வர்ணத்தினால அக்னி ரூபமான குணமானது சொல்லப்பட்டதா இருக்கு. இது குண விதியா கூட ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு மந்திரத்தினால அந்த குணமானது விதிக்கப்பட்டதா ஆயிடுது அப்படிங்கறதுனால, கர்மநாமதேயத்வசிய வக்ஷ்யமானத்வாச்ச கர்மநாமதேயம் அப்படிங்கறது பின்னாடி சொல்ல போறோம். கர்மநாமதேயத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு, அக்னிஹோத்திரம்ங்கிறது கர்மநாமதேயம் ஒரு பேரு தான் அப்படின்னு சொல்றத, கர்மத்துக்கு பேர் தான் அப்படிங்கறத பின்னாடி சொல்ல போறோம் அப்படிங்கறதுனால, நாங்க பொருளற்றதுன்னு சொன்னது நியாயம் தான். என்னப்பா இவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்றேன், நான் சும்மா ஒரு கேள்வி தானே கேட்டோம்னா, கரெக்ட் தான், நீ கேட்ட கேள்வி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கொண்டு வர கேள்வி, அதனால இங்க தப்பு இல்ல. கிஞ்ச ததுனா ஜோதி இத்தியஸ்ய உற்பத்தி விதித்வே பயசா ஜோதி இத்தியஸ்ய அபி வயர்த்ய வயர்த்யம் கர்மாந்தர விதாயகத்வம் வா ஸ்யாத் ஹோமஸ்ய உற்பத்தி விதி உற்பத்தி சிஷ்ட தர்வி அவருந்த அவருந்தத்வேன தத்ர பயோரூப குண விதித்வ அசம்பவாத். ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்ல, வரிசையா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னா ததுனா ஜோதி அப்படிங்கறத நீ உற்பத்தி விதி ஏத்துட்டா அப்படின்னா, ததுனா ஜோதிங்கிறது பயசா ஜோதி பால் கொண்டு ஹோமத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாக்கியம் இருக்கு. அப்படி பயசா ஜோதி வந்து உற்பத்தி வாக்கியம் ஆயிடும், இல்லாட்டி பயசா ஜோதிங்கிறது வேஸ்ட் ஆஃப் ஆயிடும், பொருளற்ற வாக்கியம் ஆயிடும். இப்படி பல கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கறதுனால இங்க நாம வந்து அதை ஏத்துக்க முடியாது. அதனால அக்னிஹோத்திரம் ஜோதி இத்தியாசிய ஹோம உற்பத்தி விதித்து அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கறத உற்பத்தி விதியை ஏத்துண்டோம் அப்படின்னா, ததுனா ஜோதி பத பயசா ஜோதி இத்தியாதி வாக்கியத்திய சர்வசியாபி தத்ர கலே கபோத நியாயேன யுகபத்து தத்யாதி குண விதாயகத்துவேன அபி உபபத்தியா ந அநேக திருஷ்ட கல்பனா பிரசங்கஹ இதி அக்னிஹோத்திரம் ஜோதி இதி அத்ய ஏவ உற்பத்தி விதித்வம் நியாயம் இதி அலம். அப்படியே என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தத்யா ஜோதி பயசா ஜோதி இதுக்கெல்லாம் நீ வந்து ஒன்னொன்னுக்கும் பல வகையான அதிர்ஷ்டங்களை கல்பனை பண்ண வேண்டியிருக்கும். வேற வேற கர்மங்கிறதுனால வேற வேற அதிர்ஷ்டத்தை, அதிர்ஷ்டம்னா புண்ணியம், வேற வேற பலனை கல்பனை பண்ண வேண்டியதா இருக்கும், புண்ணியம்னா கல்பனை பண்ண வேண்டியதா இருக்கும். அது நியாயம் இல்ல, அது வந்து தோஷத்தை தான் கொண்டு வரும் அப்படிங்கறதுனால, ஏற்கனவே பார்த்தோம் ஒரே கர்மத்துல தயிரை மாத்திட்டு பாலை வைக்கும் போது அந்த இடத்துல தயிருக்கு ஒரு பலன் பாலுக்கு ஒரு பலன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால ஒரே கர்மத்தினால ரெண்டு பலன் கொண்டு வரதுனால வாக்கி வேத தோஷம் வந்துடும் அப்படிங்களா. அப்படி இங்க தோஷமானது இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற உற்பத்தி விதியா ஏற்றுண்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ததுனா ஜோதி பயசா ஜோதிங்கிற வாக்கியமானது கலே கபோத நியாயின அப்படிங்கிறாரு. கலே கபோத நியாயின ஒரு ஒரு புறா கூடானது இருக்கு, புறா கூட்டமா இருக்கு, ஒரு கல் அடிக்கிறீங்க மொத்தமா எல்லா புறாவும் பறந்து போயிடும். புறா கூட்டத்துல ஒரு கல் போட்டா போதும் மொத்தமா எல்லா புறாவும் பறந்து போகும், மொத்தமா எல்லா புறாவும் பறந்து வந்து உட்காரும். இந்த மாதிரி ஒரு கல் போட்டா எல்லாமே இந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற ஒரே ஒரு கல் உற்பத்தி விதியா ஏத்துட்டோம்னா மற்ற வாக்கியம் எல்லாம் வந்து டக்குன்னு யுகபது தத்யாதி குண விதாயகத்வேன ததி முதலிய ததி பாலு முதலிய குணத்தை விதிக்கிறதா வந்து சேர்ந்துடும். அதனால அநேக அதிர்ஷ்ட கல்பனா பிரசங்க, அதனால பல வகையான அதிர்ஷ்டத்தை இங்க கற்பனை பண்ணணும் அப்படிங்கிற பிரசங்கம் கூட இல்ல. அதனால அக்னிஹோத்திரம் ஜோதி இத்தியத்தையோ உற்பத்தி விதித்தம், அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறதுனா உற்பத்தி விதியா இருக்குமே தவிர வேற வாக்கியம் இல்ல அப்படிங்கறது நிச்சயமா இருக்கு. உற்பத்தி விதியானது நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது விநியோக விதி, விநியோக விதினா என்ன அப்படின்னா அங்காங்கி சம்பந்த நிர்தாரண விதி. அங்காங்கி பாவத்தை எது அங்காங்கி சம்பந்தத்தை அங்காங்கி சம்பந்தத்தை அங்காங்கி பாவத்தை மூணாவது அத்தியாயத்தை எந்த விஷயத்த சொன்னோமோ அந்த விஷயத்தை இதுவரைக்கும் ரெண்டாவது அத்தியாயம் இப்ப மூணாவது அத்தியாயம் போயிட்டு இருக்கோம். அங்காங்கி பாவத்தை நிச்சயம் பண்ற எந்த விதியோ அது வந்து விநியோக விதி சொல்றாங்க. அங்க பிரதான சம்பந்த போதகோ விதி விநியோக விதி. அங்க பிரதானத்தை முக்கியமா எது வச்சு சொல்றோமோ அந்த விதிக்கு பேரு விநியோக விதி. அங்கானா திரவிய தேவதாதி லட்சணானா பிரதானேர் வாக்கியாந்தர விகித சக சம்பந்தத்திய சேஷத்துவ லட்சணத்திய போதகோ விதி இத்தியர்த்த அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதாவது அங்கானா அங்கம்னு சொல்லி சொன்னா என்ன திரவியம் தேவதையெல்லாம் சொல்லோமே அந்த மாதிரி திரவிய தேவதையோட சம்பந்தப்படுத்தி கொடுக்கறது பிரதான வாக்கியத்தோட எந்த சம்பந்தப்படுத்தி கொடுக்கறதோ அந்த விதிக்கு பேரு விநியோக விதி. ஏன்னா உற்பத்தி விதி வந்தாச்சு உற்பத்தி விதி ஒரு விநியோக விதியை எதிர்பார்க்கறது அந்த இடத்துல மூன்றாம்ீர்மானது மூன்றாம் வேற்றுமையினால நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறதுனால மூன்றாம் வேற்றுமையோட முதல் ஒருமையில மூன்றாம் வேற்றுமையில ஒருமையில வந்து நிக்கிறதுனால திருதியா பிரதிபண்ண அங்க பாவசிய மூன்றாம் வேற்றுமை கொண்டு அங்கத்தை தீர்மானம் பண்றது கரணத்துவே அங்கேன்னு சொல்லியிருக்கோமே கருவியா வந்து சேர்றதுன்னு சொல்லிட்டு அதனால அங்கத்தன்மை அடைஞ்சதுனால தத்னா ஹோம சம்பந்தம் விதத்தே தயிரோட ஹோமத்துக்கு சம்பந்தத்தை நிரூபணம் பண்றது. தயிரும் இந்த ஹோமமும் சம்பந்தப்பட்டது அக்னிஹோத்திரம் ஜோதின் எந்த ஹோமத்தை நீங்க சின்னம் சொன்னீங்களோ அந்த ஹோமத்தோட இது சம்பந்தப்படுத்துறது அப்படின்னு தீர்மானமாகும். அதனால வாக்கியமானது என்ன ஆறு சப்தம் அந்த பாவனையானது என்ன ஆறு தத்னா ஹோமம் பாவையே அப்படிங்கிறது தத்னா ஹோமம் பாவையே தான் வாக்கியமானது உண்டாகுது. சரி தயிர்னால குணவித உச்ச தாத்வர்த்தியத்தை சாதித்துவேன அன்மையாக குணவிதியானது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா குணவிதியானது தாத்வர்த்தமானது சாத்தியத்தோட சம்பந்தப்படும் தாத்வர்த்தமானது சாத்தியத்தோட சம்பந்தப்படும் குணவித தாத்வர்த்தத்திய சாத்தியத்துவேன அன்மையே தத்னேந்திரிய காமச ஜிகாதி தத்ர தத்னா ஹோமம் பாவேதி இந்திரிய காமசிய வாக்கிய சாத் ததாச்ச இந்திரியஸ்ய சாத்தியத்தேன அனன்வயே தத் பல தது தஸ்ய அபலஸ்வ பிரசங்கஹ. இப்போ குணவிதியா இருக்கும்போது வச்சுக்கோங்க தாத்வர்த்தமானது சாத்தியத்தோட சம்பந்தமாகும் சொல்லி சொல்றாங்க. எப்படி கொச்சித் ஆசிரியத்வேன அப்படி சிலது ஆசிரியத்தோட சம்பந்தப்பட்டுதான் எப்படின்னா தத் இந்திரிய காமசிய ஜிவியாத் அப்படின்ற வாக்கியம் தது கரணத்வேன இந்திரியம் பாவையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ததி கரணத்வேன இந்திரியம் பாவையே அப்படின்னா தயிரை கரணமாக கருவியாக கொண்டு இந்திரியத்தை பாவனை செய்ய புஷ்டி அடை செய்வீர்களாக அப்படின்ற வாக்கியமான சொல்லியா தயிரை கொண்டு இந்திரியத்தை புஷ்டி அடைய செய்வீர்களாக தயிரை வச்சு எப்படி பண்றது அப்படின்ற கேள்வி வரும். தயிர் இன்னைக்கு என்ன சொல்றா தயிர்ல வந்து நல்ல சத்தா சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால அதாவது கொழுப்பு சத்தம் எல்லாம் இருக்குல்ல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாம் இருக்கு அதுல நல்ல கொழுப்பு இதுல இருக்கு அப்படிங்கறதுனால தயிர் சாப்பிடறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறோம். அப்போ தயிரை கொண்டு கருதியாக கொண்டு உடம்புக்கு நல்ல தயிரை நிறைய சாப்பிடணும் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ராகத்த பிராப்தி விஷயத்த வேதம் சொல்றது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அதனால இங்க என்ன பண்ணணும் தயிர் குணமாக கொண்டு தயிரை கருதியாக கொண்டு ஹோமத்தை செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க பாவனை பண்ணணும் அப்படிங்கறத ஹோமத்தை பாவனை பண்ணணும் அப்படிங்கிறது இங்க அர்த்தமா வந்துடும். தச்ச கிம் நிஷ்டமித்த ஆகாங்காயாம் சந்நிதி பிராப்த ஹோம ஆசிரியத்தின் அன்பேதி அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ததி கரணத்வேன இந்திரியம் பாவையேதுன்னு சொல்லி சொன்னா தயிரை சாப்பிட்டுட்டா போதும் வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற நிலையும் உண்டாயிடும். ஏன்னா என்ன முதலே சொல்லும் போது கொச்சிது ஆசிரியத்வேன அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சிலது ஆசிரியமாக இருந்து கூட நமக்கு விஷயத்தை நிரூபணம் பண்ணும் அப்படிங்கறதுனால ஆசிரியமா சார்ந்து எப்படி பண்ணும் அப்படின்னா தயிர் அப்படிங்கிற இந்த குணம் கொண்டு தயிர் அப்படிங்கிற திரவியத்தை கொண்டு நீங்க என்ன பண்றீங்க ஹோமத்தை பாவனை பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால சந்நிதி பிராப்த ஹோமத்தை ஹோமத்தோட சம்பந்தப்படுறதாயிடுறது தத்தேந்திரிய காமசி ஜிபுயாத் அப்படின்னு ஆயிடுறது ஜிபுயாத் அப்படின்னு ஹூ பிளாத் வந்திருக்கு அதனால அது ஹோமத்தோட சம்பந்தப்பட ஆயிடுறது. விதேகே ஸ்ருத்யா சட் பிரமாணாணி அந்த விதிக்கு ஸ்ருதி முதலிய ஆறு பிரமாணங்கள் இப்ப சொல்ல போறோம். ஸ்ருதி முதலிய ஆறு பிரமாணங்கள் ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண காண சமான சமாட்சியானாம் சமவாயே பார தௌர்பல்யம் அர்த்த விப்ரகர்ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் நியாயம் அங்க சொல்றாங்க நியூவான்சர்கள். ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் நீங்க பார்க்க போற பிரமாணங்களானது என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ பாரதௌர்பல்யம் அடுத்தது. பாரதௌர்பல்யம்னா ஸ்ருதியை காட்டிலும் லிங்கமானது பலம் குன்றியது, லிங்கத்தை காட்டிலும் வாக்கியமானது பலம் குன்றியது, வாக்கியத்தை காட்டிலும் பிரகாரமானது பலம் குன்றியது, பிரகாரனை காட்டிலும் பிரகடனத்தை காட்டிலும் ஸ்தானமானது பலம் குன்றியது, ஸ்தானத்தை காட்டிலும் சமாட்சியம் ரொம்ப பலமே இல்லாதது அப்படிங்கிற நிலை. அதுதான் இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவோம், பாதிகா ஏவ ஸ்ருதிர் நித்யா சமாட்சியா பாத்யதே சதா மத்யமானாம் து பாத்யத்வம் பாதகத்வம் ச உபேக்ஷயா அபேக்ஷயா அப்படின்ட்டு. அதாவது ஸ்ருதி எல்லாத்தை காட்டிலும் மற்ற எல்லா பிரமாணத்தை காட்டிலும் பலம் கூடியது, அதனால எல்லா பிரமாணத்தையும் நிராகரிச்சோம். ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பிரமாணத்தையும் நிராகரிச்சோம், அதுதான் ஸ்ட்ராங். மற்ற எந்த பிரமாணம் வந்தாலும் அது தேவையில்லாங்க, முக்கியம் ஸ்ருதி என்ன சொல்றது அதான் பண்ணணும். சுவாட்சியாங்கிற பிரமாணம் மற்ற எல்லாத்தை காட்டிலும் பலம் குன்றியது. இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். மற்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நடுவில் இருக்கிறதெல்லாம் முன்னாடி இருக்கிறதை காட்டிலும் பலம் குன்றியது, பின்னாடி வரப்போறதை காட்டிலும் பலம் கூடியது. அதனாலதான் சொல்லிட்டு மத்தியமானாம் பாத்தியத்தும் பாதகத்தும் அபேட்சையா அபேட்சா பண்ணிட்டு அபேட்சா புத்தியோட முன்னாடி இருந்த பிரமாணத்தை காட்டிலும் பலம் குன்றியது, பின்னாடி வரப்போற பிரமாணத்தை காட்டிலும் பலம் கூடியது அப்படின்னு ஆயிடும். லிங்கம் எப்படி ஸ்ருதியை காட்டிலும் பலம் குன்றியது, வாக்கியத்தை காட்டிலும் பலம் கூடியது, வாக்கியமானது லிங்கத்தை காட்டிலும் பலம் குன்றியது, பிரகரணத்தை காட்டிலும் பலம் கூடியது, பிரகரணம் வாக்கியத்தை காட்டிலும் பலம் குன்றியது, ஸ்தானத்தை காட்டிலும் பலம் கூடியது அப்படின்னு ஒன்னு ஒன்று விதேகே சகாரி பூதானி ஷட் பிரமாணி. இந்த விதிக்கு உதவி புரியதா இருக்க ஆறு பிரமாணங்கள் இருக்கு. என்னன்னா ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்ஷா ரூபாணி. ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியா அப்படின்னு ஆறு பிரமாணங்கள் எதுக்கு? விதிய நிச்சயம் பண்றதுக்கு, விதிய தீர்மானம் பண்றதுக்கு, விதிக்கு உதவிகரமா இருக்க ஒரு விதியானது பிரவர்த்திக்கிறதுக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு ஒரு பிரமாணமும் அடுத்தடுத்த பிரமாணத்தை காட்டிலும் பலம் கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஸ்ருதியானது நேரடியா விநியோகத்துல வந்து இறங்கிடும். ஏன்னா உற்பத்தி விதிக்கு அப்புறம் விநியோக விதி சொல்லியிருக்கு. உற்பத்தி விதி ஒரு வாக்கியம் நம்ம ஏதோ கேட்ட உடனே விநியோக விதி என்ன பண்ணிடும், டக்குன்னு விநியோகத்தை பண்ண வரணும். ஆனா ஸ்ருதி இல்ல, ஒரு வாக்கியத்துக்கு லிங்கம் இருக்கு ஆனா ஸ்ருதி இல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்ருதி இல்ல, அதனால ஒரு ஸ்ருதியை கற்பனை பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்ருதியை கற்பனை பண்ற நேரத்துல ஸ்ருதி இருக்குதுன்னா பிரவர்த்தி ஆயிடுச்சு. ஸ்ருதியை கற்பனை பண்ணி நீங்க பிரவர்த்தி பண்ண வேண்டியது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால பலம் குன்றியதா இருக்கு. அதே மாதிரி வாக்கிய பிரமாணம் இருக்கு, மத்த ரெண்டு பிரமாணம் இல்லைன்னா வாக்கிய பிரமாணத்துக்கு ஒரு லிங்க பிரமாணம், லிங்க பிரமாணத்துக்கு ஒரு ஸ்ருதி பிரமாணம், ரெண்டு கற்பனை பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமான கற்பனை பண்றதுனால பலம் குறைஞ்சிட்டே இருக்கு. அதான் காரணம் பலம் ஏன் குறையிறது அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு பிரமாணமும் அடுத்தடுத்த பிரமாணத்தை போகும்போது முன்னாடி முன்னாடி பிரமாணத்தை நம்ம கற்பனை பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுனால இங்க பலம் குன்றியதா இருக்கு. ஏதோ சககிருத்தானா ஏத சககிருத்தேன அனேன விதினா அங்கத்தம் பரோ உத்தேச பிரவிருத்த கிருசாத்தியத்துவ ரூபம் பாரார்த்திய பாரார்த்திய அபரா அபரபாரியாயம் ஞாபகத்தே ஏதோ சககிருத்தேன. இந்த ஆறு பிரமாணங்கள் ஆனதும் உதவியோடு, இந்த ஆறு பிரமாணங்கள் உதவியோடு என்ன பண்ணும், அனேன விதினா அங்கத்வம் விதியோடைய அங்கம் நமக்கு ஞாபகத்துல உண்டாருது. விதினா அங்கத்வம் அப்படிங்கிறது விதியோடைய அங்கமானது அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல உண்டாருது. இந்த விதியோட அங்கம் அப்படிங்கறது நமக்கு தீர்மானமாறுது. பர உத்தேச பிரவிருத்த கிருதி சாத்தியத்துவ ரூபம். அந்த விதி எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொருத்தரை தேசம் பண்ணி அவரை கர்மத்தில் ஈடுபடுத்துறதுக்கோசம், யாருக்காக இந்த விதியான சொல்லப்பட்டிருக்கோ அவரை கர்மத்தில் ஈடுபடுத்துறதுக்காக இங்க இருக்கு. பாரார்த்தி அபரபரியாயம் ஞாபகத்தே. அதனால ஒன்னு இன்னொன்னு வச்சுட்டு சம்பந்தப்படுத்ததா வச்சுட்டு நமக்கு முக்கியமான பிரமாணத்தை நிர்பணம் பண்றது. இதுக்கு பல வகையான உதாரணம் கொடுக்கறாங்க கீழ. பிரயோஜனம் ஏன் இருக்க முடியாது, ஏன் வந்து அவ்வியாப்தி விதி விதி விதமா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கல நிறைய விசாரம் பண்றோம். சரி, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் கரணம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியான ஆறு பிரமாணத்தை சொன்னீங்களே, ஸ்ருதினா என்ன அப்படின்னு ஒரு ஒரு பிரமாணத்தையும் விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறது பார்ப்போம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமதம் பூர்ணஸ்வதே பூர்ணஸ்வதே பூர்ணமாதாய பூர்ணமேவா விஷதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.